بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய வாராந்திர நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு அல்லாஹ்விற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே நாம் சங்கமித்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு சுவனத்து பெண்களின் தலைவி. சுவனத்து பெண்களின் தலைவி யார் என்று கேட்டால், பரவலாக மார்க்கத்தை அறிந்த சகோதரர்கள் உடனடியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிடுவார்கள். யார் அவர்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள், நேசத்துக்குரிய பாசத்துக்குரிய புதல்வி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் பிறந்த குழந்தை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மொத்தம் 7 குழந்தை. அதில் கடைசி குழந்தை இப்ராஹிம் என்ற குழந்தை 2 வயதில் மரணித்து விட்டது. அந்த குழந்தை மாரியத்துல் கிபுத்தியா ரலியல்லாஹு அன்ஹா, எகிப்து நாட்டை சார்ந்த மாரியா என்ற பெண் மூலம், ரசூலுல்லாஹி அவருடைய மனைவியின் மூலம் இப்ராஹிம் அவர்கள் பிறந்தார்கள். மற்ற 6 குழந்தைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் பிறந்தார்கள். முதலாவது குழந்தை அபுல் காசிம். நபி ஸல்லல்லாஹு உடைய பேர் என்ன? அபுல் காசிம். காசிமுடைய தந்தை, நபி அவருடைய பல பெயர்களில் ஒரு பெயர் காசிமுடைய தந்தை. அப்படின்னா அந்த குழந்தைக்கு பேர் நபி அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள்? காசிம். காசிம் என்ற பெயரை வைத்தார்கள். இந்த காசிம் என்ற ஆண் குழந்தை தான் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பிறந்த குழந்தையிலே முதல் குழந்தை. இதற்கு பிறகு நபி அவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த குழந்தை, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு பிறகு அப்துல்லா என்ற ஒரு ஆண் குழந்தை நபி அவர்களுக்கு பிறக்குகிறது. இறுதியாக இப்ராஹிம் என்ற குழந்தை பிறக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகள் ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும். இவர்களில் ஜைனபு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுல் ஆஸ் என்ற சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். ருக்கையா, உம்மு குல்சும் இந்த 2 பெண் குழந்தைகளையும் யார் மணந்தார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மணந்தார்கள். இதன் காரணத்தினால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெயரையும் நபி அவர்கள் சூட்டினார்கள். சஹாபாக்கள் காலத்தில் ஒரு பெயர் வழங்கப்பட்டது. என்ன பெயர்? துன்னூரைன். உஸ்மான் அவங்களுக்கு உள்ள ஒரு அடையாள பெயர் துன்னூரைன், இரு ஒளிகளை உடையவர். என்ன இரு ஒளிகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களில் 2 பேரை திருமணம் செய்தார்கள். யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். மொதல் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கல்யாணம் முடிச்சாங்க. அவர்கள் மரணித்த பிறகு உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் குழந்தைகளில் இறுதி பெண் குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஆகிறதுக்கு 5 வருடங்களுக்கு முன்னால். வரலாற்றில் பல வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் பரவலாக சொல்லப்பட்ட ஏற்கத்தகுந்த கருத்து, நபிசல்லாஸ் அவங்க நபி ஆகிறதுக்கு 5 வருடங்களுக்கு முன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பிறக்கிறார்கள். அப்ப நபி அவர்கள் நபி ஆகும் போது அவர்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 5 வயசு இருக்கும். ரசூல் சல்லாஸ் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது அவர்களுக்கு எத்தனை வயது இருக்கும்? மக்காவில் எத்தனை வருஷம் அவங்க நபியா பணியாற்றினார்கள்? 13 வருடம். அப்ப மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வயது 18 வயது. அதற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிசுல்லாஸ் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து தருகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஒரு குறைந்த காலம்தான் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த துனியாவிலே வாழ்ந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உபதேசம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம், இதனால் நல்ல மாற்றங்களை அடைந்து மக்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு போதனை செய்கிறான், வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வுடைய போதனைகள்ல வசனங்கள்ல அதிகமான இடத்தை வரலாற்று செய்திகள் பிடித்திருக்கிறது. வரலாற்று தகவல்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு, முன்வாழ்ந்த மக்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அதிகமாக சொல்லி காட்டுகிறான். ஒரு தடவை இல்லை, பலமுறை சொல்லி காட்டுகிறான். மூசா நபியுடைய வரலாறை திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 1க்கும் மேற்பட்ட தடவைகள் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு புது புது தகவல்களை அல்லாஹ் இணைத்து இணைத்து அந்த சம்பவங்களை நமக்கு சொல்வான். எதற்கு இந்த வரலாற்று செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான்? சம்பவங்களை, நிகழ்வுகளை, வரலாற்று செய்திகளை நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அவர்கள் சிந்திக்கலாம், அவர்கள் இந்த படிப்பினைகள், இந்த வரலாற்றுகள் இருந்து படிப்பினைகளை பெறலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த வரலாற்று நிகழ்வுகள், நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்லோர்களின் வரலாறுகள், இதை நாம் படிப்பதுடைய நோக்கம் அதிலிருந்து சில படிப்பினைகள், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அபுபக்கர் சித்தீக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி ஏராளமான நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம சிந்திக்க வேண்டிய, நம்ம படிப்பினை பெற வேண்டிய பல அம்சங்கள் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஃபாத்திமா நபிசுல்லாஸ் அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன ஃபாத்திமான்னு பேர் வச்சாங்க. ஃபாத்திமாங்கிறத அரபுகள் எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு பயன்படுத்துவாங்க. ஃபாத்திமாவுடைய அதனுடைய நேரடி பொருள் பால் கூடி மறக்கடிக்கப்பட்ட குழந்தை. பால் கூடி மறக்கடிக்கப்பட்ட ஒரு 2 வயசு குழந்தை. அந்த நேரத்தில் தான் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் மத்தியில் இணைப்பு கடுமையாக இருக்கும். தாய் தந்தனா யாருங்கிறது அது புரிந்திருக்கும். தாய் தந்தையர் அன்போடு கூப்பிடும், பாசத்தை அது காட்டும், பெற்றோர்களும் அதன் மீது பாசத்தை பொழிவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பருவம். நம்ம காலத்தில் கூட இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம ஊரில் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகளுக்கு இந்த சின்ன குழந்தைங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய பேர்களை வைப்பாங்க. குட்டின்னு வைப்பாங்க, சில நேரத்தில் பாப்பான்னு கூப்பிடுவாங்க. அது 25 வயசு பெண்ணாக இருக்கும், ஆனாலும் அதுக்கு பேர் என்னது, பாப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது செல்லமாக அந்த ஒரு அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் தான் அரபுகள் ஃபாத்திமா என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களிலே செல்ல குழந்தை யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க மேலே மற்ற குழந்தைகளில் இருக்கிறத விட அன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வைத்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தோற்றத்தை பற்றி ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுடைய நடை, அவர்களுடைய பாவனை, அவர்களுடைய ஜாடை கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இருக்கும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வர்ற மாதிரியே அவங்களுடைய நடை இருக்கும். நபியவர் தோற்றத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். நபியவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அளவு கடந்த அன்பு, எந்த அளவுக்கு நான் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக சென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வந்து நபி அவருடைய கையை பிடிப்பார்கள், நபி அவருடைய கையை முத்தமிடுவார்கள், நபி அவர்களை எழுந்து சென்று வரவேற்பார்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சென்றால் இதே போன்று நபி அவர்கள் ஃபாத்திமாவுடைய கையை பிடித்து முத்தம் போட்டு வரவேற்பார்கள். இந்த அளவுக்கு ஒரு அன்போடு அவர்கள் இருந்தார்கள். இது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. இதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம புரிகிறோம். என்னென்னா, ஒருவர் வரும்போது அவர் கையை பிடிக்கிறது, கையை முத்தம் விடுவது, இதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் கையை முத்தமிடக்கூடிய கலாச்சாரம் நம்மகிட்ட இல்லை இல்லையா? கையை பிடிக்கிறதோட சரி, இன்னும் சில பேர் இருக்கிற அந்த கையே கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா நம்ம கையை கொடுத்து அங்கேருந்து இங்கே என்ன ஒட்டிடுற மாதிரி, ஏன்னா அந்த இது இருக்குது கொஞ்சம் கூட. அந்த நெருடல் ஒரு வகையான அந்த ஜாஹிலியத்துடைய கலாச்சாரம் அது இருக்கிறது. அன்பின் அடையாளம் ஒரு பாசம் என்னது, ஒருவரை சந்திக்கும் போது நம்ம கையை கொடுக்கறது. அது மாதிரி இந்த கையை பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய வழக்கமும் நபிசல்லாசருடைய காலத்தில் இருந்திருக்கிறது. அது மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் குழந்தைகள்லேயே மிகப்பெரிய அளவில் நேசித்தாங்க. அவங்களுக்கு ஏன்னா நேசத்தை பொறுத்தவரை அது நம்ம சொல்ல இயலாது. அன்பளிப்பு இந்த விஷயங்கள்ல எல்லாம் குழந்தைகளுக்கு மத்தியில் நம்ம நேர்மையாக நடக்கணும், பாரபட்சம் காட்டக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் அன்பு விஷயத்தில் நம்மளால் பாரபட்சம் காட்டாமல் இருக்க முடியுமா? அது உள்ளம் சம்மந்தப்பட்டது. அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தால் என்ன செய்வான், ஒரு சில குழந்தைகள் மேலே நமக்கு அளவு கடந்து அன்பை போட்டுருவான். அதில் நம்ம பாரபட்சம் காட்டாமல் இருக்க இயலாது. நமக்கே நாலு குழந்தை இருக்கும், நாலு குழந்தை மேலேயும் நம்ம அன்போடு இருப்போம். ஆனால் எல்லாம் சம அளவில் இருக்குமா? சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஏன்னா அது உள்ள சம்பந்தப்பட்டது, அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய குழந்தைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் மிகவும் நேசித்தாங்க. அது ஒரு சில ஹதீஸ்களிலிருந்து நம்ம தெரிகிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து பரிந்துரை பேசுகிறார்கள் ஒரு விஷயத்தில். மக்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விட்டாள். அவர் உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண். திருடினால் இஸ்லாமிய சட்டம் என்ன? கையை வெட்டணும். இப்போ நபி அவர்கள் வெட்ட போகிறாங்க. அப்போ சில பேர் வந்து பரிந்து பேசுகிறாங்க, அந்த பெண்ணுடைய கையை வெட்ட வேண்டாம், பெசாம மன்னிச்சு விட்டா நல்லது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் ரோசப்பட்டார்கள், கோவப்பட்டார்கள், ஒரு செய்தியை சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மதின் சரகத் ல கதஅத் யதஹா, முஹம்மதுடைய மகளாகிய ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையையும் நான் வெட்டி விடுவேன். இந்த விஷயத்தில் நம்ம பாரபட்சமே பார்க்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான், சட்டம் விளையாது, சட்டத்துக்கு எல்லோரும் கட்டுப்படணும் என்பதை நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன புரியுறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்துல நான் வளைய மாட்டேன், அதை நான் செயல்படுத்தியே தீருவேன். இதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு உலகத்திலேயே அவங்க யாரை ரொம்ப மிகவும் நேசிக்கிறாங்களோ அந்த நபர் அங்கே குறிப்பிடுகிறார்கள். யார் அவர்கள்? ஃபாத்திமா திருடினாலும், ஃபாத்திமா தான் நான் மிகவும் நேசிக்கிறேன், அந்த ஃபாத்திமா திருடினாலும் அவருக்கும் இதுதான் தண்டனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல சஹாபாக்கள் கூட அறிந்து வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மிகவும் நேசிக்கிறாங்க. ஒரு சம்பவம் நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் என கணவன் மனைவி மத்தியில் இருக்கத்தானே செய்யும், பல வகையான பேச்சுக்கள் இதெல்லாம் இருக்கிறது உண்டு. ஒரு நேரத்தில் அந்த வரலாறுகள் அந்த செய்திகளை எடுத்து அது தனியாக நம்ம பேசலாம். ஏன்னா அதில் நிறைய தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ ஒரு செய்தி நம்ம சொல்கிறோம். ஒரு முறை ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய தந்தையை தனக்கு சார்பாக ஆக்கிக்கொள்ளும் வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களாகிய நீங்கள் அபுபக்கரை விடவும் எங்களை விடவும் உங்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களையும் நீங்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபாத்திமா தான் முக்கியம், அபுபக்கரை விட உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அங்கே கம்பேர் பண்ணுறாங்க. வரப்போகிறது யார்? அபுபக்கர். அபுபக்கரோட உங்களுக்கு ஃபாத்திமா அலி தான் முக்கியம் என்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினச்சி சொல்கிறது வேறு அர்த்தத்தில், வேறொன்றை எதிர்பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் அவங்க நினச்சது நடக்கலை. அபுபக்கரில் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன கோவம் வந்துருச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அடிக்க போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்து நிப்பாட்டி அபுபக்கரில் அவங்க கோவத்தோடு திரும்பி போயிட்டாங்க. அவங்க போனோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுங்கிட்ட சொன்னாங்க, அந்த ஆள்கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாற்றினேன் பற்றியா? இந்த மாதிரி ஒரு வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த செய்திகளில் என்ன பார்க்குறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களை மிகவும் நேசித்தார்கள் என்பது பரவலாக அன்றைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட பரவலாக அனைவரும் அறிந்து வைத்திருந்தார்கள். ஒரு சில கட்டங்களில் சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் பகிரங்கமாகவே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக மக்களிடம் விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பேசினாங்க ஒரு சில சந்தர்ப்பங்களில். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹுடைய மருமகன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர். அவங்க அபு ஜஹலுடைய மகளை இரண்டாவது திருமணம் செய்வதற்காக பெண் பேசுகிறார்கள். இந்த செய்தி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காதுக்கு வருகிறது. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, மக்களெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய மகளுக்காக நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள், உங்களுடைய மகளுக்காக நீங்கள் கோபப்பட மாட்டீர்கள் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். என்ன செய்தி? அவர் இரண்டாவது திருமணத்தை செய்ய போகிறார், அபூஜஹலுடைய மகளை மணக்கப் போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள், ஃபாத்திமா பில்லாஅத்து மின்னி, ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்னில் ஒரு பகுதி, என் உடம்பில் ஒரு அங்கம். அவரை நோவினை செய்தால் அது என்னை நோவினை செய்வது? அவர் பலகீனமானவர், சோதனைகளுக்கு உள்ளாகக்கூடியவர். அவருடைய வாழ்க்கையில் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு அதனால் பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் வந்து விட்டால் அதை அவரால் தாங்கிக் கொள்ள இயலாது. ஏன்னா தாயும் இல்லை, சகோதரிகளும் இல்லை, எந்த அரவணைப்பும் இல்லை இல்லையா? சில பேருக்கு தாய் இருக்கும், சகோதரி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் கொண்டு போய் எங்கே தான் கொட்டுவாங்க? அம்மாட்ட கொட்டுவாங்க, சகோதரிகள்கிட்ட கொட்டுவாங்க, உடன் பிறந்த பிறப்புகள்கிட்ட கொட்டுவாங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அது மாதிரியான எந்த நிலைகளும் இல்லை. இதையெல்லாம் அவருடைய நிலையை கவனித்து ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, நான் ஹராமானதை ஹலாலாக்க மாட்டேன், ஹலாலானதை ஹராமாக்கவும் மாட்டேன். இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஏன் சொல்றாங்க? மார்க்கத்தில் ரெண்டாவது திருமணம் செய்வது ஹராமான விஷயமா? ஹராமான விஷயமா? கிடையாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஏன் சொல்றாங்கன்னா, நான் அலிரலியில்லவங்களை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது அவர் செய்யறது ஹராமு, ரெண்டாவது திருமணம் பண்றது ஹராமுங்கிற அடிப்படையில் நான் இதை தடை செய்யலை. ஒவ்வொரு மாமனாருக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறான். என்ன உரிமை? தன்னுடைய கணவன் இரண்டாவது திருமணம் செய்தால் அப்போது அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கலாம். யாரு? மனைவியா இருக்கக்கூடியவர் தன்னுடைய கணவர் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறார் என்று வரும்போது ஒரு டிமாண்ட் வைக்கலாம். அது அவங்களுடைய உரிமை. நீ கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தடுக்க இயலாது, ஹராம்னு சொல்ல இயலாது. ஒரு டிமாண்ட், வேண்டுமென்றால் என்னை நீங்கள் தலாக் விட்டு விடுங்க. மனைவி என்ன செய்யலாம்? வேண்டுமென்றால் என்னை நீங்கள் தலாக் விட்டு விட்டு நீங்கள் இரண்டாவது திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் என்று அவங்க சொல்லலாம். இந்த உரிமை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. அவருக்கு இரண்டாவது கல்யாணம் முக்கியம் என்று இருந்தால், இந்த பெண்ணை விட இரண்டாவது பெண் எனக்கு அவசியம் என்று அவர் இருந்தால், அப்போ இந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை தலாக் விட்டு விட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கதை முடித்து விட்டு அதற்கு பிறகு அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும். இதுதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. அந்த அடிப்படையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஹலாலானதை ஹராமாக்க மாட்டேன். இரண்டாவது திருமணம் செய்வது ஹலால் தான், அதை நான் ஹராமாக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர் திருமணம் செய்வதாக என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் ஃபாத்திமாவை அவர் தலாக் விடட்டும், அதற்கு பிறகு அவர் விரும்பியவரை கல்யாணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்துல இன்னும் சில தகவல்களை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னன்னு கேட்டால், ஒரு சில தகவல்கள். அபுல் ஆஸ் நபிசல்லாசுடைய முதல் மருமகன் யாரு? அபுல் ஆஸ். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அபுல் ஆஸ் என்னுடைய மகளை கல்யாணம் முடித்தார், எனக்கு அவர் வாக்குறுதி தந்தார், அந்த வாக்குறுதியை அவர் சரியான முறையில் நிறைவேற்றினார். அவர் என்ன வாக்குறுதினு கேட்டால், உங்கள் மகளை மட்டும் தான் நான் கல்யாணம் மனைவியாக வச்சுக்கிருவேன், நான் ரெண்டாவது திருமணம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிசல்லாசுடத்தில் கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி அவர்கள் சரியா நிறைவேற்றினார்கள், அவர் இரண்டாவது திருமணம் செய்யலை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டார்கள், அவர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார், அதை அவர் சரியான முறையில் நிறைவேற்றினார். அப்ப இதுல இருந்து என்ன புரியுறோம்? இந்த மாதிரி நம்ம வாக்குறுதி கொடுக்கலாம், இந்த மாதிரி வாக்குறுதியை பெண் வீட்டாரும் கேட்கலாம். பார்க்கிறார், இந்த மாப்பிள்ள வந்து தௌஹீத்வாதியா இருக்கிறான், எப்படி என்ன செய்வார், ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பண்ணிடுவான், இந்த மாதிரி அவங்களுக்கு சிந்தனை இருந்து அவங்க என்ன செய்யலாம், நீங்க வேற யாரையும் கல்யாணம் முடிக்க கூடாது அப்படின்னு என்ன செய்யலாம், ஒரு சில வாக்குறுதிகளை பெண் வீட்டார் வாங்கலாம். அப்போ அவர் என்ன செய்யலாம், அந்த வாக்குறுதியை கொடுக்கலாம், முடிஞ்ச அளவு அதை என்ன செய்யலாம், அவர் ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்யறோம், நம்ம புரியுறோம். சும்மா ரெண்டாவது கல்யாணம் சொல்லுங்கிறது எந்த விதியும் ஒழுங்குமுறை இல்லாம யார் வேணா எப்ப வேணா செஞ்சுக்கலாங்கிறது கிடையாது. அதுக்கு நிறைய ஒழுங்குமுறைகள் இருக்கிறது, விதிமுறைகள் இருக்கிறது. அது அவர் சக்தி உள்ளவராக இருக்கணும், அவர் நியாயமாக நடக்கணும், இந்த மாதிரி பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய, முதல் மனைவி கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும், தெரிவிக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சில பேர் பார்க்குறோம், அவன் கல்யாணம் முடித்தானா அல்லது கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறானா ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் சொல்லிக்குவான், நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டேன், ரெண்டாவது கலிமா யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது, முதல் மனைவிக்கும் தெரியாது. அது போறது எப்படி, இந்த திருடம் போயிட்டு வருவான்ல, அந்த மாதிரி தான் என்ன செய்வாங்கன்னா ரெண்டாவது மனைவிட்ட போய்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வித்தியாசம் என்னங்க என்பது பகிரங்கமாக, இவள் என்னுடைய மனைவி என்ற அங்கீகாரத்தை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிப்பது தான் கல்யாணம். விபச்சாரங்கிறது மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, அவன் இஷ்டப்படி அவன் நடக்கிறது. அப்ப இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு வேறுபாடை வைத்திருக்கிறது. அப்ப இதையெல்லாம் இந்த ஹதீஸுகள்ல ரபிசல்லாசம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கன்னா உணர்த்துறாங்க. இதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலுடைய மகளை மனம் பேசுவதை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்பதில் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குரான்ல ஒரு வசனத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை பற்றி மறைமுகமாக ஒரு வசனத்தில் அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை, அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான், அல்லாஹ்வால் தூய்மைப்படுத்தப்பட்ட நபர்கள் என்பதை அல்லாஹ் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஒரு சம்பவம் சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவங்க ரெண்டு பேருடைய குழந்தையார் ஹசன் ஹுசைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரெண்டு பேர குழந்தை, அவர்களும் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவர்கள் வந்தவுடன் சொன்னார்கள், ஒரு வசனத்தை படித்து காட்டினார்கள். இன்னமா யுரீதுல்லாஹு லியுதுஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், நபியின் வீட்டார்களே, அல்லாஹ் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்க நினைக்கிறான். இது திருமறை குர்ஆனுடைய வசனம். நபியின் வீட்டார்களே, அல்லாஹ் உங்களை விட்டு அசுத்தத்தை நீக்க நினைக்கிறான். வை தஹீரக்கும் தத்ஹீரா, இன்னும் அவன் உங்களை தூய்மைப்படுத்த நினைக்கிறான். இது திருமறை குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் வசனமாக இறக்கிவிட்டான். அப்ப இதுலேருந்து நம்ம என்ன புரிகிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வால் தூய்மைப்படுத்தப்பட்ட நபர்கள்ல இவர்கள் எல்லாம் வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் என்ன தூய்மை, அல்லாஹ் அந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்றான், தொழுகுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அறியாமை காலத்தை சுத்தி தெரிஞ்ச மாதிரி சுத்தி தெரியாதீங்க, ஒழுக்கத்தோட இருங்க, இப்படி நிறைய இஸ்லாமிய நெறிமுறைகளை அல்லாஹ் சொல்கிறான். அந்த நெறிமுறைகளை கட்டுப்பட்டு அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக குறிப்பிட்ட சில பெண்களை சொன்னார்கள், குறிப்பிட்ட சில பெண்கள். இப்போ அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இரண்டு பெண்களை உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக சொல்கிறான். அந்த ரெண்டு பெண்கள் யாரு? ஒன்னு யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம். ஆசியான்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இம்ராத் ஃபிரௌன்ங்கறான், ஃபிரௌனுடைய மனைவின்னு. அவங்க ஆசியாங்கிற பேரு ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்குதா? இடம்பெற்றிருக்கு, ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹஸ்புக மின் நிசாயில் ஆலமீன், மரியத்து இபுனத்து இம்ரான், வ ஹதீஜத்து பின்து ஹுவைலித், வ ஃபாத்திமத்து பின்து முஹம்மத், வ ஆசியத்து இம்ராத் ஃபிரௌன். உலகத்து பெண்களில் நாலு பெண்கள் உங்களுக்கு போதுமானவர்கள், அவர்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக, அவர்கள்டிருந்து சில பண்புகளை குணநலன்களை நாம் படிப்பதற்கு படிப்பினையாக நான்கு பெண்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இரண்டு பெண்களை குறிப்பிடுகிறான். ஒருவர் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஓ மரியம் அபுனத் இம்ரான் அல்லதி அஹ்சனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்து கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறான். அவங்க உலக மக்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறான். இன்னொருத்தவங்க யாரு? இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. இவங்களாம் ஈமான்ல உறுதியா இருந்தாங்க, அல்லாஹ் மேல ஆழமான நம்பிக்கை வச்சதுக்காக துன்பங்கள் சோதனைகள் ஏற்பட்ட போது அந்த துன்பங்களையும் சோதனைகளையும் கண்டு அல்லாஹ் மேல அதிருப்தி கொண்டு விடாமல், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடாமல், அல்லாஹ்வுடைய கட்டளையை வலுவாக பலமாக பற்றி பிடித்தார்கள். அதனால் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. இன்னும் இரண்டு பெண்களை நபி அவர்கள் இவர்களோடு சேர்த்து சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹுவைலித் பின்து ஹுவைலித், ஹுவைலிதுடைய மகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உண்மையிலே அவங்கள வந்து அவங்களுடைய ஈமான்ல அந்த ஆரம்ப கட்டத்தில் எங்க குர்ஆனு வசனங்கள்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹுங்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ங்களை பார்த்து பயந்து நடுநடுங்கி பதறி வந்து கொண்டிருந்த நேரத்தில் அப்போது அழகான வார்த்தைகளை சொன்னா, அந்த நேரத்தில் சொன்னாங்க, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மேல சத்தியமா அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான். எந்த நேரத்தில் சொன்னாங்க? அந்த நேரத்தில். அப்படினா எப்படிப்பட்ட ஒரு ஈமான் இருக்கும்னு பாருங்க. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட மாட்டான், இழிவுபடுத்தி விட மாட்டான். நீங்கள் உறவினரை ஆதரிக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், அடுத்தவர்கள் வரக்கூடிய சுமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். இப்படி நபி அவர்களுடைய உயர்வான பண்புகளை எல்லாம் பட்டியலிட்டு நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நபி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை ரசூலுல்லாஹி அவர்கள் உலக பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்கிறார்கள். அடுத்து யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில உபதேசங்கள் படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சொர்க்கத்து பெண்களின் தலைவி என்று சொன்னார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து! ஏன்னா ஆண்களுக்கு அவங்க தலைவி இல்லை, ஆனால் பெண்களுக்கு அவர்கள் தலைவியாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை பார்க்குறாங்க. நபி அவர்கள் மேலே அளவு கடந்த அன்பு, மிகப்பெரிய ஒரு நேசம் வச்சுருந்தாங்க. தன்னுடைய தந்தை முடியாமல் இப்படி இருக்கும்போது ஒரு மகளுக்கு எவ்வளோ பெரிய கவலை இருக்கும், எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நபி அவர்களுக்கு ஒரே அரவணைப்பு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரே அரவணைப்பு நபி அவர்கள் தான். தாயும் இல்லை, சகோதரியும் இல்லை. ரசூலுல்லாஹி அவங்களுடைய அன்பில் தான் அவங்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கடுமையான துன்பம். ரசூலுல்லாஹி அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பக்கத்தில் அழைத்து அவருடைய காதிலே ஒரு ரகசியத்தை சொன்னார்கள். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பின்னாடி அறிவிக்கிறாங்க, அழ ஆரம்பித்து விட்டார்கள். மறுபடியும் ரசூலுல்லாஹி அவர்கள் அவர்களை அழைத்து அவங்களுடைய காதில் வேறொரு செய்தியை சொன்னார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, முத முறை அழுத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இப்போது சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடையாக இருக்கிறார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க. அப்போவே கேட்டாங்க, நபி அவர்கள் ஏதோ உங்கள்கிட்ட சொன்னாங்களே, முத தடவை சொல்லும்போது நீங்கள் அழுதிங்க, ரெண்டாவது தடவை உங்கள் காதில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் சிரிச்சிங்க, அது என்ன விஷயம்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மா குந்துலி உஃப்சி அலா ரசூலில்லாஹி சிர்ரஹு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ரகசியத்தை நான் பரப்ப மாட்டேன். நபி அவங்க என்ற ரகசியமாக தானே சொன்னாங்க, அதை நான் வெளியில் பரப்ப மாட்டேன். நபி அவர்கள் இருக்கிறாங்க, இருக்கும்போது நான் பரப்ப மாட்டேன். அறுத்தவருடைய ரகசியத்தை பேண வேண்டும். ஆனால் இன்னைக்கு பல பேரை பார்க்குறோம், ஏன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இது அமானிதம் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னால் அவர்னு சிவா அடுத்த ஆள்கிட்ட இது அமானிதம் யார்ட்டையும் சொல்லாதீங்க பாரு என்ன, அப்படியே ஊர் உலகத்துக்கெல்லாம் பரவி எல்லாமே அமானிதம் அமானிதம் அமானிதம். ஆனால் உலகம் பூரா பரவி கடைசியில் என்ன செய்யும், இவருக்கு செய்தி வரும். அப்போ இதுவா அமானிதம், ஒருவர் ஒரு செய்தியை பரப்பக்கூடாது, இது ரகசியம் ஆ சீக்ரெட்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்ய, யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்லி அப்படியே பரவிடும். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒழுங்கு, ஒரு அதபு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட அப்படி, ஏன்னா இது வந்து சொல்லப்போனால் இது வந்து நபி அவர்களை பாதிக்கிற மாதிரியோ மற்றவங்களுடைய மானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமோ அல்ல. சொல்லப்போனால் ஃபாத்திமா அவர்களுடைய கண்ணியம் சிறப்பு பற்றிய ஒரு விஷயம் இல்லையா? அதில் வந்து நபி அவர்கள் ஃபாத்திமா அவர்களுடைய சிறப்பு பற்றிய செய்தியை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆள் நம்மளை பற்றி புகழ்ந்துட்டான்னு வைங்களேன், அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் என்னை பற்றி அவர் எப்படி சொன்னார் தெரியுமா, என்னை பற்றி இவர் எப்படி சொன்னார் தெரியுமா, இப்படியே புகழ் பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம பார்க்குறோம். நம்மளை பற்றி அடுத்தவங்க புகழணும், ஊர் உலகத்தில் நம்முடைய புகழ் பரவணும் என்று நினைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பை நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் கேட்டும் கூட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை வெளிப்படுத்தலை. ஏன்னா அவங்ககிட்ட உள்ள அதபு அதுதான், நபி அவர்கள் ரகசியமாக சொன்னாங்க. அப்போ நம்ம ரகசியத்தை பேணணும், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. நபி அவர்கள் மரணித்து முடிந்த பிறகுதான் மறுபடியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, முதல் முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய காதிலே ஒரு செய்தியை சொன்னார்கள். அது என்ன செய்தி? என்னுடைய தவணை நெருங்கி விட்டது. ஒவ்வொரு முறையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை தான் என்னிடத்தில் வருகை தருவார்கள் ரமலானில். ஆனால் இந்த வருடம் ரமலானில் இரண்டு முறை என்னிடத்திலே வந்து குரானை எனக்கு போதித்தார்கள், எனக்கு மறுபடியும் குரானை எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். எனவே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள். இதை கேட்டவுடன், நீ தான் எனக்கு பிறகு முதன் முதலில் என்னுடைய குடும்பத்தார்களில் என்னை வந்து அடையக்கூடியவர், அதை நபி அவர்கள் முன்னறிவு செஞ்சிட்டாங்க. நான் மௌத்தா போன பிறகு முத முதல் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு நீ மௌத்தாகிவிடுவாய் என்று நபி அவர்கள் அந்த செய்தியையும் சொன்னார்கள். நபி அவர்கள் மரணிக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை கேட்டுத்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதார்கள். சரி, ஃபாத்திமா ரலி அவங்க சந்தோஷப்பட்டாங்களே, அது என்ன விஷயம்? அவர்கள் அழுகும்போது நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். மறுபடியும் அவர்களை அழைத்து வேறொரு தகவலை சொன்னார்கள். அம்மா தர் லைன அன் தக்கூனி சையீதத்த நிசாயில் மூமினீன் ஃபாத்திமாவே, மறுமையில இறை நம்பிக்கையாளர்களுடைய பெண்களுக்கு, மூமீனான பெண்களுக்கு நீந்தான் தலைவியாக இருப்பாய், இது உனக்கு போதாதா என்று நபிசுல்லாஸ் அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ சுவர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி என்ற அந்தஸ்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கினார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு சிறப்பு அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். ஏனால் அவர்களிடத்தில் நிறைய படிப்பினைகள், இவ்வளவு நெருக்கம். நபிசுல்லாஸ் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களை இந்த அளவுக்கு நேசித்தார்கள், நபியுடைய அன்பை பெற்றார்கள். அதிலிருந்து ஒரு பெற வேண்டிய முக்கியமான படிப்பினை தௌஹீத். என்ன தௌஹீத்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பிய அடிப்படையில் நாம் வாழ்ந்தால்தான் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய முடியும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டால், நாம உலகத்தில் யாருடைய அன்பை பெற்றாலும் அந்த அன்பு நமக்கு பயன் தராது. நபிசுல்லாஸ் அவர்களுக்கு மிக நேசத்துக்குரியவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, யா ஃபாத்திமத்து பின்து முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மின் மாலி மாஷிதி, என்னுடைய காசுல, என்னுடைய செல்வத்தில் வேணா நீ விரும்பியதை கேட்டு வாங்கிக்கொள். காசை வேணா எவ்வளவு வேணா கேள், நான் கொடுக்குறேன், ஆனால் லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து உன்னை நான் காப்பாற்ற இயலாது. சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவி, நபிசல்லாசுடைய அருமை மகள், அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையே அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற இயலாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே பகிரங்கப்படுத்தினார்கள். நம்ம யோசிக்கணும் சகோதரர்களை, இன்னைக்கு பார்க்கிறோமே அல்லாஹ் மேல உள்ள, இதுக்கு இது நபியவர்கள் ஏன் இதை சொன்னாங்க? அல்லாஹ் மேலதான் உனக்கு பிடிப்பு இருக்க வேண்டும், நம்ம நபி ஸல்லல்லாஹுடைய மகள் தானே என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நீ மாறு செய்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுத்தால் உன்னை என்னால் காப்பாற்ற இயலாது, உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு மக்கள்கிட்ட சிர்கான் நம்பிக்கை இருக்கிறத பார்க்கிறோம். தொழுக மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், தான தர்மங்களை செய்ய மாட்டான், ஹராமான அம்புட்டு காரியத்தை பண்ணி ஹராமான அடிப்படையில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன, நம்ம அப்துல் காதர் ஜெயலானி தர்காவுக்கு போனோம்னா அவர் நம்மளை என்ன செய்வார், சொர்க்கத்து கூட்டி போயிடுவார். இன்னும் சில பேர் விவரம் இல்லாதவங்க போலி ஆலிம்கள் சீட்டு வேற எழுதி கொடுக்குறாங்க. அப்துல் காதர் ஜெயலானிங்கிற பேரை எழுதி போட்டு சீட்டு எழுதி கொடுக்குறேன், எதுக்கு, இந்த சீட்டை கொண்டு போங்க கபூர்ல, முன்கர் நக்கீர் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த சீட்டை காட்டுங்க, தலையிலே மம்பட்டியால போட்டு சாவடிப்பாங்க. இதுக்கே நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, அந்த சீட்டை வந்து நம்ம காமிச்சம் சொன்னா வானவர்கள்ட்ட மலக்குள் முகத்துட்ட சீட்டை காமிச்சோம்னா அவங்க நம்ம விட்டுருவாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க, இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன நம்பிக்கை? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களா இருந்தா கூட அல்லாஹ்வுக்கு அவங்க கட்டுப்படாவிட்டால், அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாவிட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்காவிட்டால் நபி அவர்களே ஒன்றும் செய்ய இயலாது. இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாவின் மீது நம்ம சார்ந்திருக்க வேண்டும், அல்லாவிடத்துல நம்ம நெருங்கணும், அல்லாவுடைய திருப்தியை நாம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது அம்சம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாகவே எந்த பொய்யும் பேசாதவர்கள், பொய்யே பேசாதவர்கள். சில சந்தர்ப்பங்களில் நம்ம பல யாருடைய உரிமையை பறிக்காத வகையில் பொய் பேசாமல் நடப்போம். ஆனால் ஒரு சில கட்டங்களில் நம்ம என்ன செய்வோம், பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறிடுவோம், பொய் சொல்லுவர்கள் நம்ம இடத்துல வரும். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பொய்யே சொல்லாமல் உண்மை பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபிசுல்லாஸ் அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மத்தியில் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களா, ஏதோ ஃபாத்திமா இருக்கிறார் அவரிடத்துல நீங்கள் கேளுங்க, இந்த பிரச்சனைக்கு நீதிபதி யார், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான், நீ அவங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா ஃபைன்னஹா மாராய்த அஹத நஸ்தக மின் ஃபாத்திமா, ஃபாத்திமாவை விட உண்மை பேசக்கூடியவர், உண்மையை சொல்லக்கூடியவர் நான் யாரையும் பார்க்கவில்லை. ஃபைன்னஹாலா தக்கதீப், ஃபாத்திமா உள்ளவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில், எப்படிப்பட்ட நம்பிக்கை பெற்றிருந்தாங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவர்கிட்ட கேளுங்க. அப்படி நம்ம நடக்கணும். நம்ம சில சந்தர்ப்பங்களில் கூட நம்ம பொய் சொல்லாமல் உண்மை சொன்னோம்னா அப்போ மக்களிடத்தில் அந்த நம்பிக்கை ஏற்படும். என்ன செய்வாங்க மக்கள், பார்ப்பாங்க இவர் உண்மை சொல்லுவார், இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் என்ற வகையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அதுபோல அல்லாஹ்வுக்கு அச்சம், பயம், நரகத்து மீது உள்ள பயம், இதெல்லாம் அவரிடத்தில் பார்க்க முடிகிறது. ஒரு முறை பின்து ஹுபைரா என்ற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் வர்றாங்க. அவங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தாலான காப்புகள், தங்கத்தாலான வளையல்கள் போடப்பட்டிருக்கிறது, அணிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதை பார்த்த நபிசல்லாஸ் அவர்கள் அடிக்கிறாங்க. அந்த கையில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அணிகலன் மீது அடிக்கிறார்கள். இந்த தகவலை அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கொண்டு வந்து நபி அவர்கள் என்னுடைய ஆபரணத்தின் மீது அடித்தார்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கழுத்தில் ஒரு தங்க செயின் போட்டிருக்கிறாங்க. அதை அவர்கள் கலற்றி இதே என்னுடைய கணவர் அபுல் ஹசன் ஹசனுடைய தந்தை அலி ரலியல் அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வருகிறார்கள். ரெண்டு பேரும் ஆபரணத்தை பற்றி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் அங்கே வருகிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமாவே அயகுர்ருக்கே யகூல் அன்னாசு இப்னத்து ரசூலில்லாஹ் வஃபி யதிஹா சில்சிலத்து மின்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுடைய கையிலே நெருப்பாலான சங்கிலி இருக்கிறது என்று மக்கள் பேசிக்கொள்வது உனக்கு பிடிக்குமா? தங்கச்சங்கிலி இருக்கிறது, அதை நபி அவர்கள் என்ன சொல்லி காட்டுறாங்க, அது நெருப்பாலான சங்கிலி இருப்பது உனக்கு பிடிக்குமா என்று சொன்னார்கள். இந்த செய்தியை பொறுத்தவரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆரம்பத்தில் ஜக்காத்துடைய சட்ட திட்டங்கள், ஜக்காத் அல்லாஹ் கடமையாக்குறதுக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன தெரியுமா, தங்கத்தையும் வெள்ளியையும் நம்ம சேமிச்சு வைக்க கூடாது. இன்னைக்கு நம்ம சேமிச்சு வைக்கலாம், ஜக்காத்தை கொடுத்துட்டா சேமிச்சு வைக்கலாம். அந்த கண்டிஷனோட என்ன கண்டிஷன், உங்களுடைய செல்வங்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து விட்டால் சேமித்து வைக்கலாம். ஜக்காத்தை கொடுக்காம சேமித்து வைத்தால் அவ்வளவு செல்வமும் ஹராம், அந்த காசு பணம் எதுவுமே நமக்கு எல்லாமே கேடா போயிடும் என்று பின்னாடி அல்லாஹ் ஜக்காத் குறித்து மக்களுக்கு போதித்தான். ஆனால் ஆரம்பத்தில் உள்ள சட்டம் என்னன்னா தங்கத்தை வெளியே சேமிச்சு வைக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், உங்களுக்கு தேவையான அளவு நம்ம செல்வத்தை பயன்படுத்தி கொண்டு மீதம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் கொடுத்து விட வேண்டும். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 10,000 ரூபாய் செலவாகுது, மீதம் உள்ள 40,000 ரூபாய் பெட்டியில் பூட்டி வைக்கக்கூடாது. முதல் உள்ள சட்டம் என்ன, அதை தூக்கி கொடுத்துடணும். இன்னைக்கு அப்படி சட்டம் போட்டால் எப்படி இருக்கும், ஏழைகளுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, ஆனால் நமக்கு கஷ்டமாக போயிடும். இதை ஏன் நம்ம சொல்கிறோம் தெரியுமா, இன்னைக்கு நிறைய மக்கள் ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்னால் யோசிக்கிறாங்க, ஜக்காத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அதுலேருந்து இவ்வளவு தொகை 1,00,000 வந்துச்சுன்னா அதில் 2,500 ரூபா, 2,00,000 சொன்னால் 5,000 ரூபா, இந்த 1,00,000 இருக்கும்போது 2,500 ரூபா கொடுக்குறது பெருசாக தெரியாது, அது ஈஸியாக கொடுத்துருவான். இந்த எப்போ இந்த சைத்தா வருவா தெரியுமா, 1 கோடி ரூபாய் இருக்கும்போது தான் அப்போ ஜக்காத்துடைய அளவு கூடும். 1 கோடினா எவ்வளோ வரும், 2,50,000 ரூபா வருது. இப்போ தான் சைத்தா என்னத்தை போடுவான், 2,50,000 ரூபா ஜக்காத்தா கொடுக்கணுமா, ஏ அல்லாஹ் உனக்கு 1 கோடி கொடுத்துருக்குறானே, அது மனசில் வராது. அப்போ இந்த மாதிரி செல்வம் அதிகமாக அதிகமாக கஞ்சத்தனம் அதிகமாகுது, மனுஷன் ஜக்காத்தை கொடுக்க தயங்குறான். ஆரம்பத்தில் உள்ள சட்டம் என்ன தெரியுமா, என்ன சட்டம், நீ சேமிச்சு வைக்கக்கூடாது, உனக்கு தேவையான அளவு நீ பணத்தை யூஸ் பண்ணிட்டு மிச்ச பணத்தை ஏழை எளியவர்கள் கொடுத்துடணும், தங்கத்தை வழியும் சேமிச்சு வச்சா அது ஹராம், அது சூடு போடப்படும். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து, உன்னுடைய கையில் இருப்பது நெருப்பாலான மாலை, தங்கத்தாலான மாலை அல்ல நெருப்பாலான மாலை. உடனே அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடத்தெருவுக்கு போனாங்க, அந்த தங்க மாலையை விற்றாங்க, ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினார்கள், அந்த அடிமையை விடுதலை செய்து விட்டார்கள். இது எவ்வளோ பெரிய ஒரு குணம், நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, இது நரகத்தில் உன்னை தள்ளிவிடும் என்ற ஒரு சொன்ன ஒரே காரணத்துக்காக பயந்து அடிமையை விடுதலை வாங்கி அடிமையை விடுதலை பண்ண, அவங்ககிட்ட அடிமை இல்லை, ஒரு அடிமை அந்த காசுக்கு வாங்கி அதை விடுதலை செய்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். இந்த மாதிரி நரகத்துக்கு அதிகமாக அஞ்சக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெண்ணாக அவங்க இருந்திருக்கிறாங்க. இத்தனையே விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது சகோதரர்களை, இந்த பாவத்தை செஞ்சால் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை விஷயங்கள் நம்ம பயந்துருக்கிறோம், ஒரு பயம், ஒரு இதுதான் சஹாபாக்கள், நரகத்துக்கு போயிருவோம், இது நம்ம நரகத்துக்கு அழைத்து விட்டு செல்லும் என்று சொன்னால் உடனே நாம் பயந்து அந்த காரியத்தை விட்டு விலகிவிட வேண்டும். இது இந்த படிப்பினையை நாம் அவருடைய வரலாற்றிலிருந்து நம்ம பெறுகிறோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏழ்மையோடு வாழ்ந்தார்கள், பெருசாக அவங்கள்ட்ட செல்வம் ஒன்றும் கிடையாது. அவர்களை அலி ரலியல் அவங்க திருமணம் முடிக்கும்போது கூட பெரிய அளவுக்கு ஒன்றும் மகர் கொடுக்கலை, சின்ன சின்ன விஷயங்களை தான் மகர் கொடுத்தாங்க. அப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை முடிந்தது. திருமணத்துக்கு பிறகும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கையாலேயே என்ன செய்வாங்க, ஆட்டுக்கல் அதான் அரைச்சி கோதுமை, அந்த காலத்தில் ஆட்டுக்கல்ல தானே போட்டு அரைப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவங்க சுயமாக செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒரு பணியாள் கூட அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அருமை மகள், சுவர்க்கத்து பெண்களுடைய தலைவிக்கு ஒரு கிரைண்டர் கூட கிடையாது, ஒரு தொழிலாளி கூட கிடையாது. அரைச்சி அரைச்சி கையெல்லாம் காத்து போயிடும், கையில் சில கொப்பளங்கள் கூட ஏற்படும். அப்படி வீட்டு வேலைகளில் அவங்க கஷ்டப்பட்டான், துன்பப்பட்டாங்க. அதே இடத்துல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் முறையாக செய்தார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் சில கைதிகள் போர்க்களத்தில் கிடைக்கிறார்கள், கைதிகள் கிடைக்கிறார்கள். இப்போ அலி ரலி அல்லாஹ் அவர்கள் ஃபாத்திமா ரலி அவங்ககிட்ட சொன்னாங்க, நீ ரொம்ப கஷ்டப்படுற, சிரமப்படுற, நம்மிடத்துலையும் வசதி இல்லை, உங்களுடைய தந்தை இடத்துல சில கைதிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களில் யாரையாவது நம்ம ஒருவரை துணைக்கு எடுத்துக்கொண்டால் உங்களுடைய இந்த கஷ்டம் வராமல் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு என்று சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள்ட்ட இது சம்பந்தமாக பேசுறதுக்காண்டி வந்தாங்க. நபி அவர்கள் இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த தகவலை சொல்லிவிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சென்று விட்டார்கள். நபி அவர்கள் வந்தவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன செய்தி ஆயிஷாரில் அவங்க எடுத்து வச்சாங்க. நபிசல்லாஸ் அவங்க நேரடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போய் அந்த சந்தர்ப்பத்தில் தான் சொன்னார்கள், உங்களுக்கு நான் அலா அதுல்லுக்குமா அலா ஹைரி மிம்மா சால்துமாகு, நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தை விட, நீங்கள் கேட்ட இந்த உதவியை விட சிறந்த ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லட்டா. அவங்க என்ன கேட்கிறாங்க, ஒரு ஆட்டுக்கள், ஆட்டுக்கள் எங்களால் அரைக்க முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு அடிமை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும், இதை தான் கேட்குறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, இதை விட சிறந்தது உங்களுக்கு தரட்டா. தரமாட்டேங்கிறத வேற ஒரு வார்த்தையில் நபி அவர்கள் செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கே நிறைய தேவைகள் இருந்தது, சஹாபாக்கள் போருக்கு போன சஹாபாக்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது. அந்த இடத்துல நபி அவர்கள் அவங்களையெல்லாம் விட்டு விட்டு தன்னுடைய மகளுக்கு நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம், நினச்சிருந்தா ஒரு அடிமையை கொடுத்தா, அவர் தானே எஜம், அவர் தானே அரசர், அவர் தானே பெரிய மக்களையெல்லாம் உருவாக்குனார், இப்படி சொல்லி ஒரு அடிமையை தன்னுடைய மகளுக்கு கொடுத்துருந்தா என்ன? நபி அவர்கள் அதை செய்யலை. ஏன்னா சஹாபாக்களுடைய நலனை தான் பார்த்தாங்க, தன்னுடைய மகளின் நலனை விட சஹாபாக்களுடைய நலன் நபி அவர்களுக்கு முக்கியம். நபி அவர்கள் கொடுக்கல. அப்போதான் சொன்னாங்க, இதை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்லட்டா. அல்லாஹ்வின் தூதரை, இதை விட சிறந்தது என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், 33 தடவை நீங்கள் உறங்க செல்லும் போது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு களைப்போட தான் இருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க, தூங்க செல்லும் போது 33 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை தடவை ஆச்சு? 100 தடவை ஆச்சு. இதை நீங்கள் செய்தால் இதை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும், இந்த களைப்பெல்லாம் போக்கிடுவான் அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நம்ம வீட்டில் யாராவது கிரைண்டர் கொடுங்க, மிக்சி கொடுங்கன்னு கேட்டால் இதை விட சிறந்தது உனக்கு சொல்லட்டா என்று நம்ம என்ன செய்யலாம்? இதை சொல்லலாம் இல்லையா? சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நபி அவர்களுக்கு இல்லை, அதனால் அப்படி சொன்னாங்க. நபி அவர்களுக்கு இல்லை, வாய்ப்பு இல்லை, இல்லை கொடுக்க இயலாது. தன்னுடைய மகளுடைய தேவையை விட சஹாபாக்களுடைய தேவை மிக அதிகமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொன்னாங்க, நமக்கு தேவைகள் இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது? கஞ்சத்தரம் பண்ணக்கூடாது. நம்ம கொடுக்கறத என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்மகிட்ட இல்லையா? அப்போ நம்ம இந்த அடிப்படையில் சஹாபாக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஆன்மீக ரீதியில் அவங்களுக்கு சொல்லப்பட்ட வழிமுறைகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்போ இதுலேருந்து நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நம்ம தூங்க செல்லும் போது இந்த 33 தடவை சுபஹான் அல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர், இது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுவோம், சிரமப்படுவோம், பல டென்ஷன்கள் இருக்கும், நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பல வகையான துன்பங்கள், மனக்குழப்பங்கள், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யறது. அந்த பிரச்சனைகள் தீரணும்னா அல்லாஹ்விடத்தில் நம்ம அதை ஒப்படைக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? அல்லாஹை தூங்க செல்லும் போது அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு இந்த திக்ருகளை எல்லாம் சொல்லிவிட்டு நாம் தூங்கினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய கஷ்டங்களை என்ன செய்கிறான்? நீக்குகிறான் என்பதை நம்ம இந்த ஹதீஸ்லேருந்து என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போ இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை. அவங்க அவ்வளோ பெரிய அந்தஸ்து சிறப்புக்குரியவங்களாக இருந்தாங்க, ஆனால் இந்த உலகத்தில் அவங்களுடைய பங்கு என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு உரிய பங்கு என்ன? ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருந்தார்கள். அது பிரச்சனையே இல்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வசதி இல்லாமல், உணவு இல்லாமல், ஏழ்மையிலையும் பஞ்சத்திலையும் வாழ்றது அது கண்ணிய குறைவே கிடையாது. சொல்லப்போனால் அதெல்லாம் அந்தஸ்து. உலகத்தில் பார்க்கலாம், உலகத்தில் நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு போறீங்க, உலகத்தில் உள்ளவர்கள் வேண்டுமானால் ஒரு அற்பமாக நினைக்கலாம், பெரிய மாட மாளிகையில் இல்லாமல் சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறீங்க, செல்வத்தை பார்த்து மக்களுக்கு மதிப்பிடக்கூடியவர்கள் நம்ம அதை பார்த்து என்ன செய்யலாம்? ஏளனமாக நினைக்கலாம். ஆனால் அல்லாவிடத்தில் நாம் உயர்ந்தவர்கள், இதன் காரணத்தினாலும் உயர்ந்தவர்கள். எதன் காரணத்தினாலும் உயர்ந்தவர்கள்? இந்த ஏழ்மையால், இந்த பஞ்சத்தால், இந்த வறுமையால் அல்லாவிடத்தில் நம்ம உயர்ந்தவர்கள். வறுமையிலே முத முத யார் சொர்க்கத்துக்கு போவா? ஏழைகள் தான் போவாங்க. பணக்காரர்களை முந்திக் கொண்டு பல வருடங்களுக்கு முன்னால் ஏழைகள் சென்று விடுவார்கள். பணக்காரர்கள் மூமின்களா இருப்பாங்க, இவங்களும் மூமின்கள் தான், ஆனா இவர்கள் அதிகமாக சொர்க்கத்திலையும் ஏழைகளை விட பணக்காரர்களை விட ஏழைகள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி அவர்கள் கேட்டாங்க, ரெண்டு பேரக இவர் எப்படி, இவர் பேசினா உடனே மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவரை மக்கள் அதிகமாக ஒரு யாருக்காவது ஒரு ஆள் பரிந்துரைன்னு போனால் உடனே அவருடைய பரிந்துரை ஏற்றுக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஆளை கேட்டாங்க, இவர் யார், இவர் முஸ்லீம்களில் ஒரு சாதாரண ஒரு ஆள், இவருடைய பேச்சுக்கு யார் முக்கியத்துவம் தரப்போகிறது இல்லை, ஏன்னா சமுதாயத்தில் அந்தஸ்து அந்த அளவுக்கு தான், செல்வம் இல்வம் அதெல்லாம் கிடையாது, ஏழ்மையானவர். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் முதல் சொன்னீங்கல்ல சமுதாயத்தில் முக்கியஸ்தர்னு, அவரை விட இவர் பன்மடங்கு உயர்ந்தவர்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த ஏழ்மை இருக்கிறது இல்லை, இந்த ஏழ்மை நம்மளை கொண்டு போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் நம்மிடத்துலாம் ஏழ்மை இல்லை, ஏழ்மை இருக்குதா, நல்ல சாப்பிட்றோம், நல்ல உடுத்துறோம், எல்லா எல்லா இன்பங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம், ஆனாலும் நம்ம மற்றவங்களோட போட்டி போட்டு நமக்குள்ள ஒரு நோய் என்ன, நம்ம ஏழ்மையாக இருக்கோம், வறுமையில் இருக்கோம், பத்தலை. நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணுங்க, அன்னை ஃபாத்திமா அலி எல்லா அவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு ஆட்டுக்கள், அதுக்கு ஒரு வேலையால் இல்லை, அவங்களுடைய கை காய்த்து போனது, ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு அல்லா ஒரு அந்தஸ்தாக வழங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு, நபி அவர்கள் தனக்கும் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய பரம்பரைக்கும் ஏழ்மையை தான் தேர்வு செஞ்சாங்க. அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம பிள்ளைகளை ஏழையாகவே விட்டுறக்கூடாது, அது நபி அவர்கள் பிரத்யேகமாக அவர்கள் தேர்வு செய்து கொண்ட ஒரு விஷயம். நமக்கெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க, உன்னுடைய குழந்தையை உன்னுடைய வம்சாவளியை பிறரிடம் கையேந்துபவர்களாக நீ விட்டு விடுவதை விட தன்னிறைவு பெற்றவர்களாக அவர்களுக்கு தேவையான சம்பாதிச்சு கொடுத்துட்டு போறது சிறந்தது என்றுதான் நபி அவர்கள் போதித்தார்கள். அப்ப இந்த மாதிரி ஏழ்மை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உறங்கினார்கள். ஒரு முறை உமர் அலியல் அவர்கள் நபி அவர்களை பார்க்க வந்தார்கள். உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உறங்கி விட்டு உமர் அலியல் அவர்கள் வந்தவுடன் எழுந்து அமர்கிறார்கள். நபி அவர்கள் படுத்தாங்களே கட்டில், அந்த ஈச்சமர கட்டில படுத்தாங்க, அந்த ஈச்சமர நார்கள் நபி அவருடைய சிவந்த மேனியில கோடு போட்டு அச்சு பதித்திருக்கிறது. அந்த அளவுக்கு இதை பார்த்தவுடன் உமர் அல்லவங்க அழுது விட்டார்கள். அல்லாவின் தூதரே, கிஸ்ரா கைசர் நாட்டு மன்னர்கள் எல்லாமே எப்படி இருக்கிறார்கள், வான் த ரசூலுல்லா, நீங்க அல்லாவுடைய தூதர் அல்லவா, ஆனா நீங்க இப்படி இருக்கிறீங்களே, துனியாவே துனியா விஷயத்திலேயே உங்களுக்கு இவ்வளவு பலகீனம், வறுமை, துனியாவில் எங்களை விட கீழ்நிலையில இருக்கிறீங்களே. அப்படித்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன சம்பந்தம். கேட்ட கேள்வி என்ன, துன்யாவில் தானே மனிதன் போட்டி போடுகிறான், அந்த துன்யாவில் தானே தனக்கு அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் அவன் நினைக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன தொடர்பு, மா அனஃபி துன்யா இல்லா க ராக்கிபின் இஸ்தல்ல தஹ்த ஷஜரத்தின், ஒரு மரத்துக்கு கீழே நிழல் ஒதுங்குவதற்காக ஒதுங்கிய ஒரு பயணியை போலத்தான் இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்கு எனக்குள்ள தொடர்பு என்ன தெரியுமா, பயணம் போறோம், ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், இது மாதிரி தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், கொஞ்ச நேரம் இருப்பேன் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் அல்லாஹ்விடத்தில் நான் போகக்கூடிய இடத்துக்கு என்னுடைய அடிப்படையான அந்த நோக்கத்துக்கு நான் போய்விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எந்த செல்வத்தையும் அவங்க விட்டுட்டு போகல. நபி அவர்கள் என்ன விட்டுட்டு போனாங்க, ஹதீஸ்களில் தெளிவாக இருக்கிறது, நபி அவர்கள் ஒரு தீனாரை விட்டுட்டு போகல, ஒரு திருகத்தை விட்டுட்டு போகலை, ஒரு அடிமையை விட்டுட்டு போகலை, அவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு கோவேரி கலை தான் இருந்துச்சு, அதை விட்டுட்டு போனாங்க. ஒரு சில இடங்கள் இருந்துச்சு, அதை விட்டுட்டு போனாங்க. அந்த இடங்கள் கூட தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகளுக்கு கிடைக்காது, அது பொது நிதியில் சேர்க்கப்பட வேண்டியது, அது கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும், ஏழைகளுக்கு அது தரப்படுமே தவிர தன்னுடைய வாரிசுகள் அதை சொந்தம் கொண்டாட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஒரு சம்பவம் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த ஆட்சியாளர் யாரு, நபி அவர்கள் மரணத்துக்கு பிறகு வந்த ஆட்சியாளர் அபூபக்கர் சித்தீக், அவரிடத்தில் வந்தார்கள் ஆட்சியாளரை, இந்த மாதிரி என்னுடைய தந்தை ஒரு இடத்தை விட்டு சென்றிருக்கிறார், அந்த இடத்த எனக்கு வாரிசுரிமை அடிப்படையில் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. பொதுவாக யார் மூத்தா போனாலும் அவங்களுடைய சொத்து பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அதை விரும்பினாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சட்டம் தெரியாது. அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த இடத்த உங்களுக்கு நான் தர இயலாது, உங்களுக்கு தேவையான உணவு அடிப்படை தேவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அதை நான் நிவர்த்தி செய்வோம். ஆனால் நபி அவர்கள் விட்டு சென்ற அந்த சொத்தை உங்களுக்கு நாம் எழுதி வைக்க இயலாது. ஏன்னா நபி அவர்கள் சொன்னார்கள், லா நூரசு, நபிமார்களாகிய நாங்கள் எங்களுக்கு யாரும் வாரிசாக இயலாது. மா தரக்கனாகு சதக்கத்துன், நாங்கள் விட்டு சென்ற செல்வங்கள், நாங்கள் விட்டு சென்ற செல்வங்கள் அது தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் உங்களுடைய இந்த இடத்தை நம்ம உங்களுக்கு தர இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ ஒரு சில மனக்கசப்புகள் சங்கடங்கள் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கப்புறம் பேசலை. 6 மாத காலங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு சில செய்திகளில் அவர்கள் 6 மாத காலங்கள் இதற்கு பிறகு, நபி அவர்கள் மரணத்துக்கு பிறகு வாழ்ந்தார்கள். அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பேசாமே மரணித்தார்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அதை மட்டும் வச்சு நம்ம முடிவெடுக்கக்கூடாது. அதற்கு மாற்றமாக வேறு சில தகவல்களும் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மரண வேளைகளில், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுக்கிறார்கள். யார், ஒரு ஆட்சியாளர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை தேடி போகிறாங்க, தேடி போய் பார்க்குறாரு, அனுமதி கொடுக்குறாங்க, அவரை பேசிக்கிட்டாங்க, எல்லோரும் பொருந்தி கொண்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸ்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வாசத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, 6 மாத காலம் வாழ்ந்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருக்கு அதை பற்றிய முழுமையான விவரம் தெரியலை. அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த நிகழ்வை பார்த்து விட்டு அவர் என்ன செய்து விட்டார், இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் பேசி கொண்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ கிட்டத்தட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய வயதை நம்ம பார்த்தோம்னா எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க, நபி அவர்கள் மரணித்த 6 மாத காலம் தான் இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஃபாத்திமாவுடைய வயசு எவ்வளோ இருக்கும், 28-29. இந்த உலகத்தில் அவங்களுடைய வாழ்க்கை என்ன, இந்த 28-29 வருடங்கள் தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த படிப்பினைகளை எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பெறுகிறோம். அவர்களைப் போல நாம் அல்லாஹ்வுக்கு நரகத்துக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் அவர்களை போன்று நல்ல மனிதராக, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.